Let me turn you to a verse in Acts of the Apostles, chapter 10.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
The Bible says that God is looking all over the world for those who will worship him.
தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களை உலகமெங்கும் அவர் தேடுகிறார் என்று வேதம் சொல்கிறது.
Jesus told the Samaritan woman in John 4:24, the Father seeks for those who will worship him.
யோவான் 4 அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீக்கு சொல்கிறார், பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாளா என்று.
That's what Jesus said.
இதுதான் இயேசு சொன்னார்.
So if you look, and God is looking at this earth and he's looking for those who will really worship him.
இந்த பூமியை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது தம்மை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்களா என்று தேவன் தேடுகிறார்.
Worship him does not mean just singing songs on a Sunday or in a conference like this.
ஆராதனை என்றால் ஞாயிற்றுக்கிழமை அல்லது கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் வரும் பொழுது தேவனை பாடுகிறோமே அது அல்ல.
That is praising God.
அது தேவனை துதிப்பது.
There's a difference between praising God and worshiping God.
தேவனை துதிப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு.
Many Christians praise God.
அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை துதிக்கிறார்கள்.
But very few worship him.
ஆனால் வெகு சிலரே அவரை ஆராதிக்கிறார்கள்.
To worship God means to put him first.
தேவனை ஆராதிப்பது என்றால் அவரையே முதன்மையாய் வைப்பது.
When Jesus spoke about the conditions of discipleship,
ஆண்டவர் இந்த சீஷத்துவத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
What he was essentially telling people was, you must put me first.
அந்த சீஷத்துவத்தை குறித்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், என்னை முதலாவது வையுங்கள் என்று சொல்கிறார்.
Those of you who are sitting here,
இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்கள்,
those who have put God first in everything, those are the only ones who are worshiping God.
எல்லா காரியங்களிலேயும் தேவனையே முதலாவது வைக்கிறவர்கள் தான் தேவனை ஆராதிக்கிறவர்கள்.
Praising God we may do for half an hour.
தேவனை துதிப்பது அரை மணி நேரம் நாம் செய்து விடலாம்.
Or then we sit down and listen to God's word.
அதற்கு பிறகு இப்படி உட்கார்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம்.
We go and work for 8 hours in an office.
அல்லது அலுவலகத்திலே நாம் போய் வேலை செய்கிறோம்.
But worshiping God is not for 10 minutes or 15 minutes.
ஆனால் தேவனை ஆராதிப்பது என்பது 10 15 நிமிடங்களிலே செய்யக்கூடிய காரியம் அல்ல.
Worshiping God is a permanent attitude of life.
தேவனை ஆராதிப்பது என்பது நிரந்தரமான வாழ்க்கையினுடைய மனப்பாங்காய் இருக்கிறது.
Every day and every moment God is first in my life.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணத்திலும் தேவனே என்னுடைய வாழ்க்கைக்கு முதலாவதாக இருக்கிறார்.
God is more important to me than my wife.
மனைவியை காட்டிலும் தேவன் முக்கியமானவர்.
I've been married for 40 years.
எனக்கு திருமணமாகி 40 ஆண்டுகள் ஆகிறது.
God was first 40 years ago. He's first in my life today.
40 ஆண்டுகள் முன்பதாக தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையில் பிரதானமானவராய் முதலாவதாக இருந்தார். இன்றைக்கும் அவரே முதலாவதாக இருக்கிறார்.
I know for my wife also, God was first 40 years ago and God is first today.
என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, 40 ஆண்டுகள் முன்பாக தேவன் முதலாவதாக இருந்தார், இன்றைக்கும் முதலாவதாக இருக்கிறார்.
That is why our marriage has been a happy marriage.
ஆகவே தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையானது சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையா இருக்கு.
You cannot have a happy marriage if you say, oh, I love this girl, I have to marry her.
இந்த பெண்ணை எனக்கு பிடிக்கிறது, நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது.
That is the way of the world.
அது உலகத்தினுடைய வழி.
Or I love this boy, so I have to marry him.
நான் இந்த பையனை காதலிக்கிறேன், நேசிக்கிறேன், ஆகவே நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால்,
You are not a worshipper.
நீங்கள் ஆராதிக்கிறவர்கள் அல்ல.
A worshipper is a person for whom God is first always.
தேவனை ஆராதிக்கிற ஒரு நபருக்கு எல்லா நேரங்களிலும் தேவன் தான் பிரதானமானவர், முதலானவர் என்று சொல்லுவார்.
God is looking in these days for those who will worship him.
அவரை ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறார்களா, தொழுது கொள்ள இருக்கிறார்களா என்று தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார்.
Now in Acts chapter 10,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம்,
we read about a man called Cornelius who was a complete heathen who did not know anything about the true God.
மெய்யான தேவனை குறித்து முற்றிலும் அறியாத ஒரு புறஜாதியாகிய மனிதன் குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் பேர் கொர்நேலியோ. அப்போஸ்தலர் 10 அதிகாரம்,
he did not know the Bible.
அவனுக்கு வேதம் தெரியவில்லை.
He did not know about Jehovah or the Jewish religion, nothing.
யெகோவாவை பற்றியோ யூத மதத்தை பற்றியோ அறியாதவர்.
And on top of that, he was a military man.
அதற்கு மேலாக அவர் பட்டாளத்தை சேர்ந்தவராக இருந்தார்.
Military, he must have killed so many people.
அநேக மக்களுக்கு வழிகாட்டியாக இராணுவத்தில் இருந்தார்.
But he was a man who was seeking God.
ஆனால் அவன் தேவனை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தார்.
And it says about this man Cornelius,
கொர்நேலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
Verse 2,
இரண்டாம் வசனம்,
He was a devout man who feared God with his whole family.
அவன் தேவ பக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான்.
He was a man who taught his children to fear God.
தன்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று போதித்த ஒரு மனிதர்.
He didn't know who the God was.
அந்த தேவன் யார் என்று அவர் அறியாதிருந்தார்.
Some God in heaven.
ஏதோ வானத்திலே பரலோகத்திலே இருக்கக்கூடிய தேவன்.
You know, think of him like a Hindu man.
அவரை ஒரு இந்து மனிதர் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்களேன்.
Say a Hindu military man.
ஒரு ராணுவத்தை சேர்ந்த ஒரு இந்து மனிதர் இருக்கிறார்.
Really fears God.
உண்மையாலுமே தேவனுக்கு பயப்படுகிறார்.
And teaches his children also to be respectful.
பிள்ளைகள் மரியாதையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறார்.
Gives a lot of money to poor people, verse 2.
இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறது போல ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்கிறார்.
Prays to this unknown God.
தெரியாத தேவனை அவர் வணங்குகிறவராய் இருக்கிறார்.
He was not praying in the name of Jesus. He didn't know anything about Jesus.
இயேசுவை பற்றி அறியாதவராய் இருந்தபடியால் இயேசுவின் நாமத்தினை அவர் ஜெபிக்கவில்லை.
Now my question is this.
என்னுடைய கேள்வி இதுதான்.
Does God listen to such prayers?
இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறாரா?
Does God watch such people?
இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தேவையா? தேவன் இப்படிப்பட்டவர்களை தேடுகிறாரா?
One day when he was praying.
ஒரு நாளிலே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது
an angel came to him.
ஒரு தேவதூதன் வந்தான்.
And said to him.
அவனை பார்த்து சொன்னார்.
In verse 4, last part.
நான்காம் வசனம் கடைசி பகுதி.
Your prayers and the money you gave to the poor have all come before God as a memorial.
உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டி இருக்கிறது.
That is an amazing verse.
இது ஒரு வியப்பான ஒரு வசனம்.
That heathen people who don't know what they are praying for, God listens to their prayer.
புறஜாதியார் தேவனை அறியாதவர்கள் ஜெபிக்கிறார்கள், தேவன் அவர்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார்.
Do you believe the Bible?
வேதத்தை வாசித்தீர்களா?
At the same time there are other Christians who are praying in the name of Jesus and God is not listening to their prayer.
அதே சமயத்திலே கிறிஸ்தவர்கள் அநேகர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறார்கள், தேவன் அவர்களுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுப்பதில்லை.
Isn't this amazing that God does not listen to the prayers of some Christians and he listens to the prayers of some heathen?
தேவன் சில கிறிஸ்தவர்களுடைய ஜெபத்துக்கு செவி கொடுப்பதில்லை, ஆனால் புறஜாதியான ஒரு மனிதனுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார்.
Prayers in the name of Jesus, God is not listening.
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை.
Prayers in some unknown God, he is listening to them.
யாரு தேவன் என்று தெரியவில்லை, அப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார்.
Because it says in Psalm 66 verse 18.
சங்கீதம் 66:18 வேதம் சொல்கிறது.
If I have got sin in my heart, God will not hear me.
என் உள்ளத்திலே பாவம் வைத்திருப்பேனானால் தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்.
If I shout in the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே நான் சத்தம் போட்டாலும் சரி,
he doesn't hear.
அவர் கேட்பதில்லை.
But here is a man who did not pray in the name of Jesus.
அல்ல, இங்கே ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கவில்லை.
God listens.
தேவன் செவி கொடுக்கிறார்.
I'll tell you something, there is no partiality with God.
ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லை.
There is no salvation in any other name than the name of Jesus.
இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறு எந்த நாமத்திலேயும் இரட்சிப்பு இல்லை.
There is only one way to the Father and that is through Jesus Christ.
பிதாவுக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு வழி அவர்தான் இயேசு கிறிஸ்து.
But
ஆனால்
God cares for all those people who do not know about Jesus.
இயேசுவை குறித்து அறியாத அநேக ஜனங்களுக்கு தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார்.
Because you failed to tell somebody about Jesus, why should God punish that man?
நீங்கள் யாரோ ஒருவருக்கு இயேசுவை குறித்து சொல்ல தவறினபடினால் ஏன் தேவன் அவரை தண்டிக்க வேண்டும்?
No, he won't punish him, he'll punish you.
அவங்களை தான் தண்டிப்பார்.
So we are going to get a lot of surprises in the final day.
ஆகவே கடைசி நாளிலே நமக்கு அநேக வியப்புகள் ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது.
What I want you to see in this story.
இந்த கதையிலே நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால்
that the angel came and told him.
தூதன் வந்து அங்கே சொல்கிறான்,
send for Peter. Peter is going to come and give you a message.
பேதுரு வந்து உனக்கு ஒரு செய்தியை சொல்லப் போகிறான், ஆகவே பேதுருவை அழைத்து வா என்று சொல்கிறார்.
What was the message that Peter was going to tell him?
பேதுரு அங்கே சொல்லப் போகிற செய்தி என்ன?
That Jesus Christ died for your sins and God raised him up from the dead. Believe in him.
இயேசு கிறிஸ்துவின் பாவங்களுக்காக மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், அவரிலே விசுவாசியாயிரு விசுவாசி.
My question is this.
என்னுடைய கேள்வி இதுதான்.
Why didn't the angel himself tell that?
ஏன் தூதனே அந்த செய்தியை சொல்லி இருந்திருக்க கூடாது?
Why wait for one or two days for Peter to come?
பேதுரு வருவதற்கு ஏன் ஒன்று இரண்டு நாட்கள் காத்திருக்க வேண்டும்?
Didn't the angel know that Jesus died for Cornelius' sins?
கொர்நேலியுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார் என்று தூதனுக்கு தெரியாதா?
Didn't the angel know that Jesus rose from the dead?
இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று தூதனுக்கு தெரியாதா?
Didn't the angel know there is no salvation outside of Jesus Christ?
இயேசுவுக்கு வெளியே எந்த ஒரு இரட்சிப்பும் இல்லை என்று தூதனுக்கு தெரியாதா?
Angel could have told him.
தூதன் சொல்லி இருந்திருக்கலாம்.
believe in Jesus, he died for your sins.
இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிரு, அவருடைய பாவங்களுக்காக மரித்தார்.
Have you ever thought why the angel did not tell him?
ஏன் தூதன் இந்த செய்தியை சொல்லவில்லை என்று நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா?
Why did he ask him, tell Peter to come and tell you that?
பேதுருவை கூப்பிட்டு அவர்தான் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஏன் சொல்கிறார்?
There is a very important principle we have to learn here.
இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு கோட்பாடு இருக்கிறது.
Please remember this.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
You can never preach, I mean God never allows you to preach what you have not experienced yourself.
நீங்களாகவே அனுபவிக்காத ஒரு காரியத்தை நீங்கள் பிரசங்கிக்க முடியாது. தேவன் ஒரு காலம் உங்களை அனுமதிக்க மாட்டார்.
You may know it in your head.
தலையிலே அறிந்திருக்கலாம்.
But God says you cannot preach it.
ஆனால் நீ அதை பிரசங்கிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Because you have not experienced it.
ஏனால் நீ இன்னும் அதை அனுபவிக்கவில்லை.
You know, if all Christians follow this simple rule,
ella kristharulume indha eliya vidhiyai pinpattinal
lot of confusion will be saved in Christendom.
Indraiki kristavathile kaanapadugira evlo kulappangalukku naam velai irukkalam.
What is the principle?
Enna kodpaadu?
You must never preach what you have not experienced.
Edhai anubavikkavillayo adai oru kaalam prasangikka koodadhu.
Even if you know it,
நீங்கள் அதை அறிந்திருந்தாலும் சரி,
you must preach up to the level of your experience.
எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும்.
So what can the angel tell Cornelius?
ஆகவே தூதன் கொர்நேலியுக்கு என்ன சொல்ல முடியும்?
Cornelius,
கொர்நேலியுவே,
God is almighty.
தேவன் சர்வவல்லமையுள்ளவர்.
He has created the heaven and the earth.
வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கிறார்.
He has created millions of angels.
லட்சக்கணக்கான தூதர்களை உண்டாக்கி இருக்கிறார்.
He created Adam and Eve and they sinned.
ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார், அவளும் பாவம் செய்தார்கள்.
All that he can say.
இவெல்லாம் சொல்லலாம்.
But he can't say your sins can be forgiven if you receive Jesus as your savior.
ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்ல முடியாது. ஏன்?
He knows it in his mind.
தன்னுடைய மனதிலே அவனுக்கு தெரியும், தூதனுக்கு தெரியும்.
But he has never experienced in his life what it is to be a sinner, what it is to be forgiven, what it is to be cleansed in the blood of Christ.
பாவியா இருப்பது என்றால் என்ன, மன்னிக்கப்படுவது என்றால் என்ன, இரத்தத்தினாலே கழுவப்படுவது என்றால் என்ன என்றெல்லாம் தூதன் அனுபவிக்கவே இல்லை.
Please remember this all your life.
வாழ்க்கை முழுதுமாய் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
If you speak about something you have not yet experienced,
இன்னும் அனுபவிக்காத ஒன்றை நீங்கள் பிரசங்கிப்பீர்களானால்,
then you must say I have not experienced this but I am seeking for it.
நான் இன்னுமாய் இதை அனுபவிக்கவில்லை ஆனால் அதற்காக தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள்.
That's okay.
அது சரி.
If you are climbing the mountain, you can tell people join me in climbing the mountain.
மலையிலே ஏறிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தால் என்னோடு கூட சேர்ந்து ஏறுங்கள் என்று சொல்லலாம்.
You can say I have not reached the top but you can follow me.
இன்னுமாய் நான் உச்சி அடையவில்லை ஆனால் நீங்கள் என்னை பின்பற்றலாம் என்று சொல்லலாம்.
Paul was not perfect.
பவுல் பூரணவனா இல்லை.
But he preached about perfection.
ஆனால் பூரணத்தை குறித்து பிரசங்கித்தார்.
How could he preach that?
எப்படி அவரால் பிரசங்கிக்க முடிந்தது?
He was pursuing that perfection.
அந்த பூரணத்தை நோக்கி அவர் போய் கொண்டிருந்தார்.
But we cannot preach about something which we are not even pursuing.
ஆனால் நாம் தேடாத ஒன்றை பிரசங்கிக்கவே முடியாது.
All those who preach in our churches must follow this rule.
நம்முடைய சபைகளிலே பிரசங்கிக்கிற யாரா இருந்தாலும் இந்த விதியை பின்பற்ற வேண்டும்.
I will never preach about something which I am not even pursuing.
நான் தேடாத ஒன்றை ஒரு காலம் பிரசங்கிக்க மாட்டேன்.
So that is why the angel was not allowed to speak about the gospel.
ஆகவே தான் தூதன் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியவில்லை.
He had to tell Cornelius, go and send for Peter.
கொர்நேலியுவை போய் பேதுருவை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்ல வேண்டியிருந்தது.
And so,
ஆகவே
Peter came.
பேதுரு அங்கே வந்தார்.
Now what I want you to notice here is this.
நீங்கள் என்ன இங்கே கவனிக்க வேண்டும் என்றால்,
that God needs a human channel to do his work.
மனுஷன் என்ற வாய்க்கால் தேவனுக்கு தம்முடைய ஊழியத்தை செய்ய முடியாய் தேவையாயிருக்கிறது.
You know, when Peter was born as a little baby,
சிறு குழந்தையாய் பேதுரு பிறந்தபொழுது,
his parents never knew this man is this child is going to be one of the greatest apostles.
இந்த குழந்தை ஒரு பெரிய அப்போஸ்தலாய் மாறுவான் என்று அவங்களுக்கு தெரியாது.
But God had his eye on Peter.
ஆனால் தேவனோ தம்முடைய கண்களை பேதுரு மீது வைத்திருந்தார்.
And he saw Peter sincere, God fearing.
பேதுருவோ உண்மையுள்ள தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாய் இருந்தார்.
Many weaknesses.
அநேக பலவீனங்கள் இருந்தது.
In the years when Peter was working as a fisherman.
ஒரு மீனவனாய் பேதுரு வேலை செய்த பொழுது,
God watched over him.
தேவன் அவனை கவனித்தார்.
I say that for you.
உங்களுக்கும் நான் இதை சொல்கிறேன்.
You young people.
வாலிபர்களே.
When you were born as a little baby.
நீங்கள் சிறு குழந்தையாய் பிறந்த பொழுது,
God had his eye on you.
தேவன் உங்கள் மீது தம்முடைய கண்ணை பதித்திருந்தார்.
With a plan for your life just like he had a plan for Peter.
பேதுருக்கு எப்படி ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அதே போல உங்களுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
You must recognize that.
நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும்.
When I was born you must say God had a plan for my life.
நான் பிறந்த பொழுதே தேவன் எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
And he needs you to do that work.
நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அவருக்கு நீங்கள் தேவை.
God can do his work from heaven without human help also.
மனுஷிக உதவி இல்லாமலேயே தேவன் தம்முடைய பணியை செய்ய முடியும்.
For example, when he created the heaven and the earth, he didn't ask anybody's help.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பொழுது யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லாதிருந்தது.
Do you think it's difficult for God to preach the gospel around the world?
சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பிரசங்கிப்பதற்கு தேவனுக்கு கடினமா இருக்குமா?
From heaven he can thunder like lightning.
ஒரு மின்னலை போல பரத்திலிருந்து அவர் பிரசங்கிக்க முடியும்.
Thunder and lightning he can speak.
மின்னலினாலும் வெடியினாலும் அவர் பிரசங்க முடியும்.
And he can say, you're a sinner.
நீ ஒரு பாவி.
Christ died for you.
கிறிஸ்து உனக்காக மரித்தார்.
Or he can write it in the sky in words that everybody can understand in any language.
எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாக அவர் வானத்திலே அதை எழுத முடியும்.
You're a sinner.
நீ ஒரு பாவி.
Christ died for your sins and rose up from the dead.
கிறிஸ்து உன் பாவங்களுக்காக மரித்தார் அவர் உயிரோடு எழுந்தார்.
Believe in him.
அவரை விசுவாசி.
And we would think that if it was written like that in the sky every day, everybody has to believe.
ஒரு நாள் வானத்திலே இப்படி எழுதப்பட்டிருந்தால் எல்லாரும் விசுவாசிப்பார்கள் என்று நாம் எண்ணலாம்.
Why doesn't he do it?
ஏன் அவர் அப்படி செய்யவில்லை?
Because the whole Bible teaches that God uses human channels to do his work.
முழு வேதாகமம் என்ன போதிக்கிறது என்று சொன்னால் மனுஷனின் வாய்க்காலை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார்.
God is dependent on man.
தேவன் மனிதனை சார்ந்து இருக்கிறார்
to do his work.
தம்முடைய ஊழியத்தை செய்ய முடியாக.
That is the message of the whole Bible.
இதுதான் முழு வேதத்திலே காணப்படுகிற செய்தி.
And if it takes time for somebody to be prepared to do that work,
இந்த வேலையை செய்வதற்கு ஆயத்தப்பட முடியாக யாருக்காவது காலம் தேவைப்பட்டால்,
God waits.
தேவன் காத்திருக்கிறார்.
I want to show you an example in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன்.
In Genesis and chapter 15.
ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம்.
Genesis chapter 15.
ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம்.
It says here about God making a covenant with Abraham.
ஆபிரகாமோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார்.
And the Lord told Abraham.
ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்.
Your descendants, Genesis 15 verse 13.
ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
Your descendants will be slaves and oppressed in another country for 400 years.
உன் சந்ததியா தங்களுடைய அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து 400 வருஷம் போத்திரப்படுவார்கள்.
Now God knows the knew the future.
தேவன் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார்.
And so he looked into the future more than 200-300 years.
200-300 ஆண்டுகள் முன்பதாகவே எதிர்காலத்தை அவர் உற்று நோக்குகிறார்.
And said, your descendants will be slaves.
உடைய சந்ததியார் அந்நிய தேசத்திலே அடிமைகளாக இருக்க போகிறார்கள்.
Exactly 400 years.
400 ஆண்டுகள்.
And after 400 years,
400 ஆண்டுகளுக்கு பிறகு,
then they will come back here to the land of Canaan.
அவர்கள் கானான் தேசத்துக்கு வருவார்கள்.
Then I will give them this promised land.
அப்பொழுது அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தருவேன்.
So God promised Abraham a land, but he said, you won't get it now.
உனக்கு ஒரு தேசத்தை வாக்கு பண்ணுகிறேன், ஆனால் இப்பொழுது உனக்கு கிடைக்காது என்று சொன்னார்.
Your descendants have to go there, be there 400 years and then come back.
உன்னுடைய சந்ததியார் அங்கே செல்வார்கள். 400 ஆண்டுகள் அங்கே அடிமையாக இருப்பார்கள், அதுக்கு பிறகு உனக்கு கிடைக்கும்.
And you know that they were in Egypt as slaves.
அவங்க எகிப்தில் அடிமையாக இருந்தால் என்று உங்களுக்கு தெரியும்.
Then one day God brought them out.
ஒரு நாளிலே தேவன் அவர்களை மீண்டுமாய் கொண்டு வந்தார்.
Now turn to Exodus chapter 12.
யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம்
verse 40.
40ஆம் வசனம்.
Now the time that the sons of Israel lived in Egypt was 430 years.
இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம்.
At the end of 430 years to the exact day.
430 வருஷம் முடிந்த அன்றே தினமே என்று நாம் பார்க்கிறோம்.
What did God tell Abraham?
தேவன் ஆபிரகாமிற்கு என்ன சொன்னார்?
They'll be there 400 years.
400 வருடங்கள் அங்கே இருப்பார்கள்.
Did he make a mistake?
அவர் ஒரு தவறை செய்து விட்டாரா?
Was it because God did not know the future?
தேவனுக்கு எதிர்காலம் தெரியாமல் இருந்ததா?
Was it because God did not know that they'll be there 430 years?
அங்கே 430 ஆண்டுகள் இருப்பார்கள் என்று தேவனுக்கு தெரியாமல் போய்விட்டதா?
No, he knew very well.
அவருக்கு அது நன்றாக தெரியும்.
Why did he say 400 years?
ஏன் பிறகு 400 வருடங்கள் அடிமையாக இருப்பார்கள் என்று
சொன்னார்? How is it they actually were there for 430 years?
ஆனால் அவர்கள் இருந்ததோ 430 வருஷம் இருந்தார்கள்.
Yeah, when you compare scripture with scripture,
வேத வசனத்தை வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது
you discover some truths, amazing truths.
சில வியக்கத்தக்க சத்தியங்களை கண்டுபிடிக்கிறோம்.
I sought the Lord about this.
நான் இதை குறித்து தேவனிடத்திலே கேட்டேன்.
Lord, you didn't make a mistake.
ஆண்டவரே, நீர் தவறு செய்யவில்லை.
You knew the future.
உமக்கு எதிர்காலம் தெரியும்.
And this is what the Lord showed me.
ஆண்டவர் இதை எனக்கு காண்பித்தார்.
God's original plan was that Israel should be there only 400 years.
தேவனுடைய பிரதானமான திட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே 400 வருடங்கள் இருக்க வேண்டும் என்று தான் இருந்தது.
But God needed a man to deliver Israel from Egypt.
ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவளை நடத்தி செல்ல ஒரு மனிதன் தேவனுக்கு
தேவைப்பட்டார்.
அவர்தான் மோசே.
So when the Israelites were in Egypt for 350 years.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 350 ஆண்டுகளாக இருந்தபொழுது
350 years.
350 ஆண்டுகள்.
God gave a little baby to that parents of Moses. That was Moses.
மோசேனுடைய பெற்றோருக்கு தேவன் ஒரு சிறு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை தான் மோசே.
Now 350 years are over.
இப்பொழுது 350 ஆண்டுகள் முடிந்து விட்டது.
And Moses went to the palace of Pharaoh for 40 years. He lived there.
இப்பொழுது மோசே பார்வோனுடைய அரண்மனைக்கு சென்று 40 ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
390 years are over.
இப்பொழுது 390 ஆண்டுகள் முடிந்து விட்டது.
God's plan was I have to take Moses out of Pharaoh's palace.
நான் இப்பொழுது மோசேயை பார்வோனுடைய அரண்மனையை விட்டு வெளியே எடுக்க வேண்டும்.
Because he is a very clever man now.
என்னால் இப்பொழுது அவர் மிகுந்த அறிவாளியா இருக்கிறார்.
I have to thrash out all this pride.
இந்த பெருமை எல்லாவற்றையும் நான் நீக்க வேண்டும்.
All his dependence on his own human ability.
தன்னுடைய மனுஷிக திறமைகளை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நீக்க வேண்டும்.
So he took him to the wilderness.
ஆகவே மோசேயை வனாந்திரத்துக்கு கொண்டு செல்கிறார்.
To the desert.
வனாந்திரத்துக்கு கொண்டு செல்கிறார்.
And God's plan was in 10 years I will make him ready to deliver the people.
மக்களை விடுதலையாக்கும்படியாக மோசே ஆயத்தப்படுத்துவதற்கு 10 ஆண்டுகள் எனக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்திருந்தார்.
10 years means it will be exactly 400 years.
10 ஆண்டுகள் அவனுக்கு பயிற்சி கொடுத்தால் இப்பொழுது சரியாக 400 ஆண்டுகள் ஆகிவிடும்.
Moses will come and deliver the people out.
மோசே வந்து ஜனங்களை விடுதலையாக்குவார்.
That was God's original plan.
இதுதான் தேவனுடைய உண்மையான திட்டமாக இருந்தது.
That was God's perfect plan.
இதுதான் தேவனுடைய பூர்ண சித்தமாக இருந்தது.
But
ஆனால்
Moses was not ready.
மோசே இன்னும் தயாராகவில்லை.
You know, sometimes God wants to train you in 2 years and you may take 20 years for to be trained.
சில சமயத்திலே தேவன் 2 ஆண்டுகளிலே உங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த பயிற்சியை பெறுவதற்கு உங்களுக்கு 20 ஆண்டுகள் ஆகிறது.
To go through school from first standard to 12th standard it takes 12 years.
1st வகுப்பிலிருந்து 12th வகுப்பு வரை படிப்பதற்கு 12 ஆண்டுகள் தேவைப்படுகிறது.
But don't you know some children who have taken 15 years?
உங்களுக்கு தெரியுமா சிலர் 15 ஆண்டுகள் எடுத்துக் கொள்கிறார்கள்.
I have known to go through a medical college course it takes 5 years.
மருத்துவக் கல்லூரி படிப்புக்கு 5 ஆண்டுகள் தேவைப்படுகிறது.
But I know some people who have taken 12 years to go through medical college.
ஆனால் சிலரோ அந்த படிப்பை முடிப்பதற்கு 12 ஆண்டுகள் ஆகி இருக்கிறது.
Why is that?
ஏன் அப்படி?
Why?
ஏன்?
Because they fail.
அவர்கள் ஃபெயில் ஆகி விட்டார்கள்.
And they fail.
மீண்டுமாய் ஃபெயில் ஆகி விட்டார்.
And they fail.
மீண்டுமாய் ஃபெயில் ஆகி விட்டார்.
And they fail.
மீண்டுமாய் தோற்று விட்டார்கள்.
So what should take 5 years takes 12 years.
ஆகவே 5 ஆண்டுகள் தான் எடுக்க வேண்டிய காலகட்டமானது இப்பொழுது 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது.
So God's plan for Moses is in 10 years I have to prepare him.
ஆகவே தேவன் மோசேயை குறித்து வைத்திருந்த திட்டமானது 10 ஆண்டுகளிலே நான் தயார்படுத்த வேண்டும்.
But he failed.
ஆனால் தோற்று விட்டார்.
And he failed.
தவறி விட்டார்.
It became 20 years.
20 ஆண்டுகள் ஆனது.
He still not ready.
இன்னும் தயாராகவில்லை.
Not ready means what?
தயாராகவில்லை என்றால் என்ன அர்த்தம்?
I'm still quite capable.
நான் இன்னும் திறமைசாலி என்று எண்ணுகிறார்.
As long as you think you are quite capable, you are also not ready.
Naan thiramiyanavan endru neengal innum pariyandamum neengalum innum aayathamagavillai.
30 years
30 aandugal aagivittathu.
And Israel people are still waiting.
Israelile avvalavu jarangalum innum kaathukonde irukkirargal.
What are they waiting for?
Edarkaga kaathukondirukkirargal?
They are waiting for God's man to be ready.
Devudaiya manidhan aayathamagum varai kaathukonde irukkirargal.
That man is taking longer than God wants him to take.
Andha deiva manidhano devan நினைத்திருந்த காலத்தை விட அதிகமான காலத்தை எடுத்துக் கொள்கிறார்.
So instead of being ready at the age of 50,
ஆகவே 50 ஆண்டுகளிலே தயாராக வேண்டிய நபர்
Moses is ready only at the age of 80.
80 ஆண்டுகளிலே தான் ஆயத்தமாகிறார்.
He should have seen the burning bush when he was 50 years old.
50 ஆண்டுகளாக இருக்கும் பொழுது அவர் அந்த எரிகிற முட்சடையை பார்க்கிறார்.
But he sees it only when he is 80.
ஆனால் 80 ஆண்டுகளாக இருக்கும் பொழுது தான் அதை உண்மையாலுமே பார்க்கிறார்.
So the children of Israel are slaves for another 30 years.
ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் 30 ஆண்டுகளாக அவர்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
What God said to Abraham is not exactly fulfilled.
ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிறது.
That what God planned is not always fulfilled.
தேவன் திட்டமிட்ட காரியம் நிறைவேறாமல் போகிறது.
There are many examples like that in the Bible.
இது போல அநேக மாதிரிகளை நாம் வேதத்திலே பார்க்கிறோம்.
God planned that 600,000 Israelites should enter Egypt, not one of them entered.
6 லட்சம் மக்களும் அவர்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவர்கள் பிரவேசிக்கவில்லை.
Only 2.
இரண்டே பேர் தான் பிரவேசித்தார்கள்.
They entered.
அவர்கள் திரும்பினார்கள்.
600,000 died.
6 லட்சம் மக்கள் மரித்து விட்டார்கள்.
Was that God's plan that they should die?
எல்லாரும் வனாந்தரத்தில் மரிப்பது தேவ சித்தமாக இருந்ததா? இல்லை.
God's plan was they should enter Canaan.
எல்லாரும் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக
இருந்தது. God's plan for 600,000 people was not fulfilled.
தேவன் 6 லட்சம் மக்களை கொண்டு வைத்திருந்த திட்டமானது நிறைவேறாமல் போய்விட்டது.
When you were born,
நீங்கள் பிறக்கும் பொழுது
God had a plan for your life.
நீங்கள் பிறந்த பொழுது தேவன் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார்.
That plan may not be fulfilled.
அந்த திட்டம் இன்னும் நிறைவேறாமல் இருக்க முடியும்.
Or it may be fulfilled.
அல்லது நிறைவேறவும் முடியும்.
It was fulfilled for Joshua and Caleb, but it was not fulfilled for all the other 600,000.
யோசுவா காலேப் இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் பரிபூரணமாக நிறைவேறியது. ஆனால் மீதியுள்ள மக்கள் அவருடைய வாழ்க்கையிலே தேவ திட்டம் நிறைவேறவில்லை.
What do we learn from all these examples?
இந்த மாதிரிகளிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
That God needs human beings, but the human beings can delay God's purposes.
தேவனுக்கு மனிதர்கள் தேவையப்படுகிறார்கள். ஆனால் மனிதர்கள் தேவனுடைய நோக்கத்தை கால தாமதமாக்க முடியும்.
Supposing you know, in the story of Cornelius, he sent for Peter.
கொர்நேலியுவினுடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம், பேதுருவுக்கு ஆள் அனுப்புகிறார்.
And God was speaking to Peter, now you have to go to the house of a Gentile.
பேதுருவே, இப்பொழுது நீ ஒரு புரஜாதியாருடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார்.
That is like telling some high caste person, you must go and sit and eat with that low caste person.
அது எதற்கு ஒப்பாக இருக்கிறது? உயர்ந்த ஜாதிக்காரன் ஒருவனை கூப்பிட்டு நீ தாழ்ந்த ஜாதிக்காரனுடைய உட்கார்ந்து நீ புசிக்க வேண்டும் என்று சொல்வதை போல.
You try to go to one of the villages where caste system is very prevalent and see whether you can do that.
நீங்கள் ஒரு கிராமத்துக்கு சென்று பாருங்கள், அங்கே ஜாதி இன காரியமானது அதிகமாக நிலைத்திருக்கிறதை பார்க்கிறீர்கள். அங்கே போனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
And you tell that person who is in a high caste, you go and sit and eat with that person.
அங்கே உயர்ந்த ஜாதிக்காரனை கூப்பிட்டு நீ போய் அந்த தாழ்ந்த ஜாதிக்காரனிடத்தில் உட்கார் என்று சொன்னால் என்ன சொல்லுவான்?
He will think, what will all my friends say?
என்ன என்னுடைய நண்பர்கள் என்ன சொல்வார்கள் என்று எண்ணுவான்.
They'll put me out.
ஐயோ, என்னை வெளியேற்றி விடுவார்கள் என்று சொல்வான்.
That is the fear that Peter had.
பேதுருக்கு அந்த பயம் தான் இருந்தது.
And supposing Peter had said,
ஒருவேளை பேதுரு இப்படி சொல்லியிருந்தால்,
Lord, I can't go.
ஆண்டவரே, என்னால் செய்ய முடியாது.
I can't go.
நான் போக மாட்டேன்.
Okay.
சரி.
The Lord says, okay, then let me go to James.
சரி, இப்பொழுது யாக்கோபை போய் கேட்டு பார்ப்போம் என்று சொல்லியிருந்திருப்பார்.
And he says, no, Peter's not going, I'm also not.
பேதுரு போகாவிட்டால் நானும் போக மாட்டேன் என்று யாக்கோபு சொல்கிறார்.
He goes to John.
யோவானை பார்த்து கேட்கிறார்.
Peter and James are not going, where will I go?
பேதுரு யாக்கோபு போய் போகவில்லை என்று சொன்னால் நான் எப்படி போவேன் என்று
சொல்கிறார். See, if that had happened,
அது நடந்திருக்குமேயானால்,
God's purposes would have been delayed.
தேவனுடைய நோக்கமானது தடைபட்டிருந்திருக்கும், காலதாமதமாக இருந்திருக்கும்.
Just like the Israelites had to wait another 30 years.
இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் அதிகப்படியாக 30 ஆண்டுகள் காத்திருக்கிறது போல.
Cornelius would have had to wait a few more days to get saved.
கொர்நேலியு ரட்சிக்கப்படுவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் காத்திருந்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கும்.
What I want to say is,
நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால்,
when God wants to build his church in Tamil Nadu,
தமிழ்நாட்டிலே தேவன் தம்முடைய சபையை கட்ட விரும்புகிற பொழுது,
he needs young men and young women.
அவருக்கு இளம் வாலிப சகோதரர்கள் வாலிப சகோதரிகள் தேவை.
But you say no.
நீங்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால்,
oh, you don't allow God to prepare you.
உங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு தேவனுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கவில்லை என்றால்,
what's going to happen?
என்ன நடக்க போகிறது?
Is he going to send angels from heaven to do his work?
தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக பரத்திலிருந்து தூதர்களை அனுப்ப போகிறாரா?
They cannot do his work.
அவர்கள் அந்த பணியை செய்ய முடியாது.
God's purposes in India are hindered because young people are not willing to let God prepare them.
வாலிபர்கள் தங்களை தேவன் ஆயத்தப்படுத்துவதற்கு தங்களை விட்டு கொடுக்காதபடியினாலே இந்திய தேசத்தை பொறுத்தவரையிலே தேவனுடைய திட்டமானது தடைபட்டு கொண்டே இருக்கிறது.
And don't think this is only for men.
மனிதர்களுக்கு, ஆண்களுக்கு மட்டும்தான் என்று எண்ண வேண்டாம்.
God needs women as much as men.
எந்த அளவுக்கு தேவனுக்கு ஆண்கள் தேவை அந்த அளவுக்கு தேவனுக்கு பெண்களும் தேவை.
Because the Bible says in the last days I will pour out my spirit on men and women.
கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மீதும் ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார்.
It says that in Acts 2:17.
அப்போஸ்தலர் 2:17 இல் சொல்லப்பட்டிருக்கிறது.
The young men will prophesy.
வாலிபர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள்.
The young women will prophesy.
வாலிப தீர்க்கதரிசிகள் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் வாலிப பெண்களும்.
Why is that not happening?
ஏன் அது இன்னும் நடக்கவில்லை?
God's plan is very clear.
தேவனுடைய திட்டமானது மிகவும் தெளிவாக
இருக்கிறது. I will pour out my spirit on all flesh.
என்னுடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொல்கிறார்.
Let's read it.
அதை நாம் வாசிப்போம்.
Acts chapter 2.
அப்போஸ்தலர் 2 அதிகாரம்.
Acts chapter 2.
அப்போஸ்தலர் 2 அதிகாரம்.
17.
17 வசனம்.
It shall be in the last days I'll pour out my spirit on all mankind and your sons and your daughters will prophesy.
கடைசி நாட்களிலே அப்போஸ்தலர் 2:17 நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள்.
Is that God's word?
இது தேவனுடைய வார்த்தையா?
That is God's perfect plan.
இதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான திட்டம்.
I'll tell you it's not being fulfilled.
ஆனால் அது நிறைவேறப்படாமலே இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Where are the daughters who prophesy?
தீர்க்கதரிசனம் சொல்லுகிற குமாரத்திகள் எங்கே?
Verse 18.
18 வசனம்.
Upon my bond slaves men and women I will pour out my spirit and they shall prophesy.
என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் என்று பார்ப்போம்.
Where are the men who prophesy?
தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஆண்கள் எங்கே?
Who speak forth God's word with authority?
அதிகாரத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஆண்மக்கள் எங்கே?
So difficult to find the men and even more difficult to find the women.
அப்படி புருஷர்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமா இருக்கிறது. ஸ்திரீகளிலே அப்படிப்பட்டவர்களை பார்ப்பது இன்னும் அரிதா இருக்கிறது.
Because people don't come to God's word and take it seriously.
ஏனென்றால் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது அதை சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை.
I'm not a Pentecostal.
நான் ஒரு பெந்தேகோஸ்தக்காரன் அல்ல.
I've never been in a Pentecostal church in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெந்தேகோஸ்தே சபையில் இருந்ததே இல்லை.
But I read this as a young man.
நான் ஒரு வாலிபனாக இருந்த பொழுது இந்த வசனத்தை நான் வாசித்தேன்.
I was 23 years old.
நான் 23 வயதாக இருக்கும் பொழுது.
I said, Lord, I want you to pour out my spirit on me.
ஆண்டவரே, என் மீது உம்முடைய ஆவியை ஊற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கேட்டேன்.
And I want to prophesy.
நான் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும்.
Not because I am a great man.
நான் பெரிய மனிதன் என்பதனால்
அல்ல. Because your word says that you'll pour it out on everybody.
எல்லார் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறபடினாலே ஆண்டவரே கேட்கிறேன்.
And God did it for me.
ஆண்டவர் எனக்கு அதை செய்தார்.
I was only 23 years old.
அப்பொழுது எனக்கு 23 வயதே ஆகியிருந்தது.
Why are you young brothers and sisters so old and you're not seeking God for these things?
இன்று வயதான பிறகும் ஏன் தேவனிடத்தில் இதை கேட்பதில்லை தேடாமல் இருக்கிறீர்கள்?
Do you feel you can do God's work with your own power?
உங்கள் சொந்த வல்லமையை வைத்து தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா?
Why don't you seek God in humility?
ஏன் தாழ்மையிலே தேவனை தேடக்கூடாது?
I want to encourage all of you to do that.
நீங்கள் எல்லாரும் இதை செய்ய முடியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
The best thing you can do in 2008.
இந்த 2008 ஆம் ஆண்டிலே நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த காரியம் என்ன?
Is say Lord,
ஆண்டவரே,
fulfill Acts 2:17 and 18 in my life.
அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 17 18 வசனங்களை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்.
And when God does it for you,
தேவன் அதை உங்களுக்கு என்று செய்யும் பொழுது,
please remain humble.
தயவு செய்து தாழ்மையிலே இருங்கள்.
Put your face in the dust.
உங்கள் முகத்தை துளிலே அமிழ்த்துங்கள்.
And remain there.
அங்கேயே இருங்கள்.
Remain there all your life.
உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக அப்படியே இருங்கள்.
I keep my face in the dust even today.
இன்றைக்கும் கூட நான் என்னுடைய முகத்தை துளிலே நுழுத்துகிறேன்.
The devil can't shoot you when your face is in the dust.
உங்களுடைய முகத்தை நீங்கள் தாழ்மையிலே தரித்திருக்கும் பொழுது கீழே இருக்கும் பொழுது சாத்தான் உங்களை சுட முடியாது.
When you lift up your head that he shoots you.
உங்கள் தலையை நிமிர்த்து பார்க்கும் பொழுது உங்களை சுட்டு விடுவான்.
Keep your face in the dust.
ஆகவே உங்களுடைய முகத்தை நீங்கள் துளிலே வைத்திருங்கள்.
But it's very important.
அது மிக முக்கியம்.
In the book of Daniel chapter 1.
தானியேல் தீர்க்கதரிசன் புத்தகம் 1 அதிகாரம்.
We read of a time when the Israelites were taken captive to Babylon.
இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போன நாட்களை குறித்து வாசிக்கிறோம்.
And that is a story written in the Old Testament because it's a picture of the church today that has also gone into Babylon.
ஏன் இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு உள்ள சபையானது பாபிலோனுடைய சிறையிருப்புக்குள்ளாக போகிறதை அது சித்தரிக்கிறது.
In the book of Revelation we read about the church that is called Babylon.
வெளிப்படுத்தின விசேஷத்திலே பாபிலோன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சபையை குறித்து வாசிக்கிறோம்.
And you read also about a church that's called Jerusalem in Revelation.
எருசலேம் என்று சொல்லப்படுகிற ஒரு சபையை குறித்தும் நாம் வாசிக்கிறோம்.
There are two types of churches mentioned in Revelation 17 and Revelation 21
வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 21 அதிகாரம் இரண்டு அதிகாரங்களிலே இரண்டு விதமான சபைகள் எழுதப்பட்டிருக்கிறது.
One is called Babylon and the other is called Jerusalem.
ஒன்று பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது, இன்னொன்று எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது.
Babylon is a harlot and Jerusalem is the bride.
பாபிலோன் என்பது வேசி, எருசலேம் என்பது மனவாட்டி.
And Revelation 18 tells us that the main reason why Babylon became Babylon is because of money.
வெளிப்படுத்த விசேஷம் 18 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பாபிலோன் ஏன் பாபிலோனாய் மாறியது என்றால் பிரதானமான காரணம் பணம்.
The church got involved with money.
சபை, திருச்சபையானது பணத்தோடு கூட ஈடுபட ஆரம்பித்து விட்டது.
They became more dependent on money than the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்வதை காட்டிலும் அதிகமாக பணத்தை சார்ந்து கொண்டார்கள்.
Whenever any church is more dependent on money than the Holy Spirit, it is going in the Babylonian direction.
எப்பொழுதெல்லாம் ஒரு சபை பரிசுத்த ஆவியானவரை காட்டிலும் பணத்தை அதிகமாக சார்ந்து கொள்கிறதோ அப்பொழுது அது பாபிலோனாக மாறிக்கொண்டிருக்கும்.
Whenever the preaching is more about money than the Holy Spirit, it is Babylon already.
எப்பொழுதெல்லாம் ஒரு பிரசங்கம் பரிசுத்த ஆவியானவரை காட்டிலும் அதிகமாக பணத்தை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறதோ அது பாபிலோனிய பிரசங்கம்.
I have been involved in the church in Bangalore for 32 years.
பெங்களூர் சபையினுடைய காரியங்களிலே 32 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறேன்.
All those who are sleeping are woken up now, we can continue.
தூங்கிக் கொண்டிருக்கிற எல்லாரும் விழித்துவிட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் கவனிப்போம்.
Sometimes God does something to wake everybody up.
சில சமயத்திலே தூங்குற எல்லாரையும் எழுப்பிவிடும்படியாக தேவன் சில காரியங்களை செய்கிறார்.
So the church goes in the direction of Babylon when it's more interested in money than the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை காட்டிலும் பணத்திலே அதிக விருப்பமுள்ளதாய் சபை இருக்குமானால் அது பாபிலோனிய திசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.
And I want to say this to you.
இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Two things.
இரண்டு காரியங்கள்.
First of all,
முதலாவதாக,
wherever you hear a preacher speaking more about money than the Holy Spirit, you know it's the wrong direction.
எப்பொழுதெல்லாம் ஒரு பிரசங்கியார் பரிசுத்த ஆவியானவரை காட்டிலும் பணத்தை குறித்து அதிகமாக பிரசங்கிக்கிறாரோ அப்பொழுதே அவர் தவறான திசை நோக்கி போகிறார்.
I told you for 32 years I preached about the Holy Spirit and his power in our church in Bangalore.
பெங்களூரில் உள்ள சபையிலே 32 ஆண்டுகளாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவருடைய வல்லமை குறித்து நான் பிரசங்கித்திருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
And for 32 years I have never preached to the church in Bangalore to give money.
பணத்தை கொடுங்கள் என்று சொல்லி 32 ஆண்டுகளாக ஒருபோதும் நான் சபைக்கு பிரசங்கித்ததே கிடையாது.
And we have never taken a collection.
ஒரு காலம் காணிக்கை வசூல் செய்தது கிடையாது.
God takes care of that by people give cheerfully, voluntarily.
ஜனங்கள் மனம் வந்து கொடுக்கிறார்கள், உற்சாகமாய் கொடுக்கிறார்கள், தேவன் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறார்.
If we seek the kingdom of God first in a church, all the needs of the church God will take care of.
சபையிலே தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று சொன்னால் தேவன் சபையினுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார்.
So we have preached righteousness, peace and joy in the Holy Spirit for 32 years.
32 ஆண்டுகளாக நாங்கள் நீதியை குறித்தும் சமானத்தை குறித்தும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷத்தை குறித்தும் பிரசங்கித்திருக்கிறோம்.
That is the great need in our time.
நம்முடைய காலத்திலே இதுதான் மிகவும் தேவையாயிருக்கிறது.
So the Old Testament story of Israel going to Babylon.
ஆகவே பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய சரித்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு போகிறது.
Is a picture of how the church has gone towards Babylon today.
இன்றைக்கு எப்படி சபையானது பாபிலோனுக்கு போய் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது.
We see all the preaching on a lot of Christian TV programs.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பல கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே
and lot of churches today.
இன்றைக்கு अनेक சபைகளிலே
is all about money.
பணம் எப்படி என்றுதான் பிரசங்கிக்கிறார்கள்.
Comfortable earthly life.
எப்படி பூமியிலே சுகுசான வாழ்க்கை வாழ முடியும்.
And I'll tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
All these churches that are preaching about money
பணத்தை குறித்தே பிரசங்கிக்கக்கூடிய இந்த சபைகள் எல்லாம்
you will never see any of them sending any missionaries to the villages.
அவர்கள் கிராமங்களுக்கு மிஷனரிகளை அனுப்புவதை நீங்கள் ஒரு காலம் பார்க்க முடியாது.
And these preachers also will not go into the poor villages of Tamil Nadu and tell them about this message.
இந்த பிரசங்கியார்களும் கூட ஏழை கிராமங்களுக்கு சென்று இந்த செய்திகளை எல்லாம் சொல்ல மாட்டார்கள்.
In Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே.
They will only go to the big cities.
அவர்கள் பெரிய பெரிய பட்டணங்களுக்கு மட்டுமே செல்வார்கள்.
It's a false gospel.
அது பொய்யான சுவிசேஷம்.
But in this movement of God's people to Babylon
இந்த தேவனுடைய ஜனங்கள் பாபிலோனுக்கு செல்லக்கூடிய அந்த பிரயாணத்திலே
we read finally God brought them back.
கடைசியாக தேவன் அவர்களை மீண்டுமாய் கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம்.
And the main person whom God used in that was a young man called Daniel.
அங்கே தேவன் பயன்படுத்தின பிரதானமான ஒரு மனிதன் இருப்பாரே ஆனால் அவர்தான் வாலிபனாகிய தானியேல்.
He was only about 17 or 18 years old.
தானியேலுக்கு அப்பொழுது 17-18 வயதே ஆகியிருந்தது.
Now I'm saying this to young people here.
இங்க இருக்கக்கூடிய இளைய வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன்.
The man whom God used to bring God's people out of Babylon into Jerusalem.
பாபிலோனில் இருந்து வெளியே அவர்களை கொண்டு எருசலேமுக்கு கொண்டு வந்து நடத்தின அந்த பிரயாணத்திலே உள்ள தலைவன்
a young man called Daniel.
ஒரு இளம் வாலிபன், அவனுடைய பெயர் தானியேல்.
And because he stood for the Lord,
தேவனுக்கென்று அவர் நின்றபடினாலே,
he got three other people also who joined him.
அவரோடு கூட சேர்ந்து கொள்ள முடியான இன்னும் மூன்று பேர்களை அவர் சேர்த்துக் கொண்டார்.
And those four people started a movement.
அந்த நான்கு பேர் சேர்ந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார்கள்.
Now how did Daniel become this leader?
எப்படி தானியேல் இந்த இயக்கத்திற்கு தலைவராய் மாறினார்?
Because he had one quality in his heart.
அவருடைய உள்ளத்திலே ஒரு தன்மை இருந்தது.
Which many young people today do not have.
ஆனால் அந்த தன்மையானது, அந்த குணமானது அநேக வாலிபர்களுக்கு இன்று இல்லை.
And I want you to see that quality.
அந்த தன்மை என்ன என்று நீங்கள் பார்க்க முடியா விரும்புகிறேன்.
Why is this important for our time?
ஏன் இது நம்முடைய நாட்களிலே முக்கியமாக இருக்கிறது?
Because we are living in a time when the church has gone to Babylon.
என்றால் சபையானது பாபிலோன் நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
God has written in the Old Testament how the Israelites came out of Babylon.
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பாபிலோனிலிருந்து திரும்ப வெளியே வந்தால் என்பதையும் தேவன் எழுதியிருக்கிறார்.
And that is an instruction for us how we can bring the Christian church out of Babylon into Jerusalem.
இன்றைக்கு சபை பாபிலோனில் இருக்கக்கூடிய சபை எப்படி மீண்டும் நாம் எருசலேமுக்கு கொண்டு வர முடியும் என்பதை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம்.
In the book of Revelation,
வெளிப்படுத்தின விசேஷத்திலே,
Babylon is called the great city 11 times.
பாபிலோன் என்பது மகா நகரம் என்று 11 முறை அழைக்கப்படுகிறது.
But the church, the Jerusalem is called the holy city.
ஆனால் எருசலேம் பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது.
Remember that.
ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Babylon the great.
பாபிலோன் மகா நகரம்.
Jerusalem the holy.
ஆனால் எருசலேமோ பரிசுத்தம் என்று அழைக்கப்படுகிறது.
The great church and the holy church.
பெரிய சபை, பரிசுத்த சபை.
The big church and the holy church.
பெரிய சபை, பரிசுத்த சபை.
The big church is Babylon, the holy church is Jerusalem.
பெரிய சபை என்று சொன்னால் அது பாபிலோன், பரிசுத்தமான சபை என்று சொன்னால் அது எருசலேம்.
Today many people are impressed by a big church.
இன்றைக்கு अनेक ஜனங்கள் பெரிய சபை என்று சொன்னால் அதனாலே கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள்.
God is looking for a holy church.
ஆனால் தேவனோ பரிசுத்தமான சபை எங்கே இருக்கிறது என்று கண்ணோக்கி கொண்டிருக்கிறார்.
Please remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
So we go back to the book of Daniel to see what was the type of man whom God used to bring this movement back from Babylon to Jerusalem.
Babylon lirundu Jerusalemukku kondu vanda inda iyakathinude thalaivaraga Danielukku irundadana gunadhisiyam enna endru naam paarkka
porom. God's work very often depends on one man.
Devudaiya paniyanadu adikadi ore oru manidhanai saarndirukkakoodiya paniyaa irukkirathu.
You think if there was no Joseph in Genesis.
Aadiyagamathile Joseph illa endru ennikollungal.
What would have happened?
Enna nadandirukkum?
There would have been a famine.
Ange pancham vandirukkum.
And Jacob and all his family would have died.
யாக்கோபும் அவருடைய எல்லா குடும்பத்தினரும் அங்கே மரித்திருந்திருப்பார்கள்.
That's right.
ஆம், சரிதான்.
Because there would have been no Joseph.
ஏனென்றால் அங்கே யோசேப்பு இல்லை.
If there was no Jacob and his family, there would be no nation of Israel.
யாக்கோபும் அவருடைய குடும்பத்தினரும் அங்கே இல்லை என்று சொன்னால் இஸ்ரவேல் என்ற தேசமே இல்லை.
There would be no Old Testament history.
பழைய ஏற்பாடு என்கிற சரித்திரமும் நமக்கு இருக்காது.
Where would Jesus have been born?
இயேசு எங்கே பிறந்திருப்பார்?
You see how much was dependent on one man, Joseph, being faithful.
பார்த்தீர்களா, யோசேப்பு என்கிற உண்மையுள்ள ஒரு மனிதனை சார்ந்து எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது.
A small action like Joseph committing adultery with Potiphar's wife would have been enough to destroy that whole thing.
ஒரு சிறு பாவம் நடவடிக்கை, யோசேப்பு போத்திபாருடைய மனைவியோடு கூட விபசாரம் செய்திருந்திருந்தால் முடிந்து விட்டது.
Do you know how much is dependent on you young people?
வாலிபர்களே, உங்களை எவ்வளவு தூரம் தேவனுடைய பணியானது சார்ந்து இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
Or you take the time of King Saul in Israel.
இஸ்ரவேலிலே சவுல் ராஜாவா இருந்தானே, அந்த நாட்களை எண்ணி கடந்து
கொள்ளுங்கள். One young man called David, about 20 years old.
அங்கே 20 வயதே நிரம்பி இருந்த ஒரு வாலிபன் இருந்தார்.
If he was not there,
அவர் அங்கே இல்லை என்றால்,
one young man,
ஒரு வாலிபன்,
you know what would have happened?
என்ன நடந்திருக்கும் தெரியுமா?
Goliath would have come.
கோலியாத் அங்கே வந்திருந்திருப்பார்.
And the Philistines,
பெலிஸ்தீர்கள் வந்திருப்பார்கள்.
Wiped out the Israelites.
முழு இஸ்ரவேல் தேசத்தையுமே அழித்து இருந்திருப்பார்கள்.
There would be no Israel.
இஸ்ரவேலே இல்லாமல் இருந்திருக்கும்.
Who saved Israel?
இஸ்ரவேலை மீட்டது யார்?
One young 20-year-old man.
20 வயது நிரம்பிய ஒரு வாலிபன்.
What did he have?
அவனுக்கு என்ன இருந்தது?
He had faith in God.
தேவனிலே விசுவாசம் இருந்தது.
Many times in history you see like that.
அநேக சமயத்திலே சரித்திரத்திலே இதை நாம் பார்க்கிறோம்.
What would have Israel been without Moses?
மோசே இல்லாவிட்டால் இஸ்ரவேல் எப்படி இருந்திருக்கும்?
You know when they were wandering in the wilderness.
வனாந்தரத்திலே அவர்கள் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது
Moses went away to the mountain for just 40 days.
40 நாட்களுக்கு மட்டும் மோசே அந்த மலைக்கு சென்றார்.
Just little over 1 month.
ஒரு மாதத்துக்கும் சற்று அதிகமாக தான்.
What happened when the man of God went away for 1 month
and the deva manidan oru maadham ange irundhu pona udane enna nadandhathu
the whole nation started worshiping an idol
and the mulu desamum vikrathai aaradhikkaramathu
they made a cow and they worshiped and said this is the god that brought us out of Egypt
oru pon kandrukuttiyai seidhu indha devan than nammai udali aakkinar endru vanang aarambithaargal
what about his assistant aaron what was he doing
avarudaiya udaviyaal aaron enna seidhu kondirundar
he was making the cow
avar than andha kandrukuttiyai seidhu kondirukkar
You see how God was dependent on one man?
Devan eppadi oru manidhai saarndirukkar endru paarthirgala?
And when Moses comes down from the mountain,
Mose malaiyirundhu kizhai irangi varugirar,
then the people are afraid.
Appozhudhu janangalukku bayam vandhuvittathu.
And again the people turned back to God.
Meendumai janangal devanukku
devanudaiya thirumbi vandhargal.
Andha vikrathai azhithaargal.
You see how God was dependent on one man?
Devan eppadi oru manidhai saarndirukkar endru paarthirgala?
Take the New Testament church.
Pudhiya erpatta sabaiyai paarungal.
If Paul was not there,
Paul ange illai endral,
what would have been the history of the church?
Sabaiyude sarithram enna vaayirundirukkum?
So much of God's work in Old Testament, New Testament is very dependent on one man.
Palaiya erpaadanalum sari, pudhiya erpaadanalum sari, devanudaiya paniyanadhu oru manidhai saarndirukkirathu.
Influence of one man who is decided to be faithful till the end of his life.
வாழ்க்கையின் கடைசி வரை உண்மையாக இருக்க போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய செல்வாக்கு தாக்கம்
and sometimes a woman
சில சமயத்தில் ஒரு ஸ்திரீ
we read in the old testament of a woman called Deborah
தேபோரா என்ற ஒரு ஸ்திரியை குறித்து பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம்
there was no man those days
அந்த நாட்களில் மனிதன் அங்கே இல்லை
so god picked up a woman
ஆகவே தேவன் ஒரு ஸ்திரியை தேர்ந்தெடுத்தார்
and if you read the history of the church
சபையினுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால்
there are so many women whom god has used
தேவன் பயன்படுத்தின अनेक ஸ்திரிகள் இருக்கிறார்கள்
You go down a few miles here to a place called Donavur.
இங்க இருந்து ஒரு சில மைல்களுக்கு அப்பால் உள்ள டோனாவூருக்கு சென்று பாருங்கள்.
How many women have come to the Lord because of one woman called Amy Carmichael who came there many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே வந்த ஒரு ஏமி கார்மைக்கேல் என்ற ஒரு பெண்மணியின் மூலமாக எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள்?
How many women came from England?
இங்கிலாந்திலிருந்து எத்தனை பெண்கள் வந்தார்கள்? ஒரே ஒரு பெண்மணி.
One woman.
ஒரே ஒரு பெண்மணி
தான். Amy Carmichael.
ஏமி கார்மைக்கேல்.
With God.
தேவனோடு கூட
and look at the hundreds of people who are saved being even saved today
இன்றைக்கும் கூட நூற்றுக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவளை பாருங்கள்
what do all these things teach us
இவையெல்லாம் நமக்கு எதை கற்று கொடுக்கிறது
that if you are a young man or a young woman
ஒரு வாலிப தம்பியாய் ஒரு வாலிப தங்கையாய் நீ இருப்பாயானால்
say god I want to live for you
ஆண்டவரே உமக்காக நான் வாழ வேண்டும்
god can do something through you
உங்கள் மூலமாக தேவன் ஒன்றை செய்ய முடியும்
in tamilnadu
தமிழ்நாட்டிலே
in india
இந்தியாவிலே
around the world
உலகம் முழுவதுமாக
but you have to be faithful when you are young
ஆனால் இளம் பிராயத்திலே நீங்கள் உண்மையுள்ளவளாக இருக்க வேண்டும்
Amy Carmichael was faithful when she was a little girl
ஏமி கார்மைக்கேல் சிறு பெண்ணாக இருந்த பொழுது உண்மையுள்ளவளாக இருந்தார்கள்
Daniel was faithful when he was a young man
வாலிபனாக இருந்த பொழுது தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தார்
What about you?
உங்களை குறித்து என்ன?
I want you to turn to Daniel chapter 1.
தானியேல் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
Verse 8.
எட்டாம் வசனம்.
What do we read there?
அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
Daniel made up his mind that he will not defile himself.
தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான்.
That is the verse I want all of you young people to bear in mind.
வாலிபர்களே நீங்கள் எல்லாரும் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டிய வசனம் இதுதான்.
Daniel made up his mind that he will not defile himself.
தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான்
I want to challenge you young people to make up your mind that you will not defile yourself
வாலிபர்களே உங்களுடைய மனதை தீட்டுப்படுத்த மாட்டீர்கள் என்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொள்வீர்களா
Everybody else around were defiling themselves
சுற்றியுள்ள எல்லாரும் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள்
Just like Joseph's time
யோசேப்புடைய காலத்தைப் போல
Everybody in that Potiphar's house was living in sin
போத்திபாரின் வீட்ல எல்லாரும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்
Joseph made his mind he will not defile himself
யோசேப்போ தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான்
All the people in David's time were afraid
தாவீதுடைய காலத்தில் எல்லாரும் பயந்தார்கள்
But David said I will trust God
நானோ தேவனை நம்பிக்கை இருப்பேன் என்று தாவீது
சொன்னார் I believe that God needs young people like that
இப்போ இது போல வாலிபர்கள் தேவனுக்கு தேவை என்று நான் நம்புகிறேன்
And don't let God have to extend the time for your preparation by failing and failing and failing
நீங்கள் தவறி தவறி வீழ்ச்சி அடைவதனாலே தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய நாட்களை நீட்டிக்காதிருங்கள்
If God has planned that you should be ready in 10 years don't wait that God make wait God wait for 40 years
10 ஆண்டுகளிலே தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துவார் என்று தீர்மானித்திருந்தால் ஆண்டவரே 40 வருடம் காக்க வைக்க வேண்டாம்
You say Lord if I have to finish my course in 10 years I want to finish in 10 years
ஆண்டவரே என்னுடைய ஓட்டத்தை 10 ஆண்டுகளிலே முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக 10 ஆண்டுகளிலே முடிக்கட்டும்
You know everybody has to be prepared
எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டியிருக்கிறது என்று
தெரியும். See the preparation of Jesus.
இயேசுவின் ஆயத்தத்தை பாருங்கள்.
When he was a little child.
அவர் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது.
God wanted him to study the scriptures.
வேதவசனத்தை வாசிக்க முடியாத தேவன் விரும்பினார்.
He studied the scriptures. By the time he was 12 years old, he knew the scriptures.
வேதத்தை படித்து 12 வயதாகும் பொழுது வேதத்தை நன்றாக அறிந்திருந்தார்.
Do you know that a child can learn the scriptures by the time he is 12 years old?
ஒரு குழந்தைக்கு 12 வயதாக இருக்கும் பொழுதே வேதத்தை நன்றாக அறிந்திருக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா?
Not if he is lazy and playing the fool like other children.
சோம்பேறியாக இருந்து மற்றவளை போல ஏமாற்றிக் கொண்டிருந்தால் கற்றுக்கொள்ள முடியாது.
Why is it we have grown up people today 30 40 50 years old and we don't know the scriptures?
இன்றைக்கு ஏன் 30 40 50 வயது ஆனவர்களும் கூட வேதத்தை அறியாமல் இருக்கிறார்கள்?
How did Jesus know it when he was 12 years old?
இயேசுக்கு 12 வயதாக இருக்கும் பொழுது எப்படி வேதத்தை அறிந்திருந்தார்?
You know what lazy people will answer?
சோம்பேறிகள் என்ன பதில் சொல்வார்கள் தெரியுமா?
Oh, he was born with all the Bible knowledge in his head.
அவர் பிறக்கும் பொழுதே வேத அறிவோடு கூட தான் பிறந்தார் என்று சொல்வார்கள்.
Then he was not like us.
அப்படியானால் அவர் நம்மை போல இல்லை.
I'll tell you, Jesus was born a baby just like any other baby.
மற்ற எல்லா குழந்தைகளைப் போலவே இயேசு ஒரு குழந்தையாக பிறந்தார்.
Otherwise it can't be written in the scripture that he became like us.
நம்மை போலவே அவரும் ஆனார் என்று வேதத்தில் அப்படி இல்லாவிட்டால் எழுதியிருக்க முடியாது.
He grew up and it says he grew in wisdom.
அவர் ஞானத்திலே வளர்ந்தார் என்று பார்க்கிறோம்.
Twice it says that in Luke chapter 2.
லூக்கா 2 அதிகாரத்தில் இரண்டு முறை அது சொல்லப்பட்டிருக்கிறது.
And he didn't have a Bible in his house.
அவருடைய வீட்டிலே அப்பொழுது வேதம் இல்லை.
He had to go to the synagogue and listen and listen and listen.
தேவாலயத்துக்கு சென்று வேதவசனங்கள் வாசிக்கப்படும் பொழுது கவனித்து கேட்டு கொண்டிருந்தார்.
Listen and listen. By the time he was 12 he knew the scripture.
அவர் கவனித்து கேட்டு 12 வயதாக ஆகும் பொழுது வேதத்தை நன்றாக அறிந்திருந்தார்.
So I want to say to you young people.
வாலிபர்களே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Get to know the scriptures.
வேத வசனங்களை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள்.
That's step number 1.
இதான் முதலாவது படி.
And the step number 2.
இரண்டாவது படி.
He had to be trained for the next 18 years.
அடுத்த 18 ஆண்டுகள் அவருக்கு ஆயத்தம் பண்ணப்பட வேண்டிய நாட்களாக இருந்தது. Yes.
He had to be trained tempted in all types of situations.
எல்லா விதமான சூழ்நிலையினாலும் அவர் சோதிக்கப்பட்டு பயிற்சி பெற வேண்டியதாக இருந்தது.
It's not written in the Bible, it's only written he was tempted in every point we are tempted by.
நம்மை போலவே அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்று மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறதே ஒழிய விளக்கங்கள் எழுதப்படவில்லை.
If you want to know what all temptations Jesus faced between the ages of 12 and 30,
12 வயதிலிருந்து 30 வயது வரை என்ன சோதனை எல்லாம் இயேசு சந்தித்தார் என்று நீங்கள் அறிய வேண்டுமா?
You look around and see what all temptations today's young people face between the ages of 12 and 30.
இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் 12 வயது முதல் 30 வயது வரை என்ன சோதனை சந்திக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள்.
Exactly the same temptations Hebrews 4:15 says Jesus faced.
எபிரேயர் 4:16 வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதே போல அவரும் சோதிக்கப்பட்டார், நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். அவர் ஜெயித்தார்.
Now you are also between that age.
நீங்களும் அந்த வயதுக்குட்பட்டு இருக்கிறீர்கள்.
Between 12 and 30.
12 வயது முதல் 30 வயது வரை.
And you, God is testing you.
தேவன் உங்களை சோதிக்கிறார்.
Because he wants to prepare you.
என்றால் உன்னை அவர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார்.
You are in step number 2.
நீ இப்பொழுது இரண்டாவது படியில் இருக்கிறாய்.
Then he come to step number 3.
அதற்கு பிறகு மூன்றாவது படிக்கு வருவார்.
Where Jesus had to be anointed with the Holy Spirit.
இயேசு பரிசுத்தர் அபிஷேகத்தினால் அபிஷேகப்பட வேண்டியதாக இருந்தது.
And then he was ready.
அவரும் ஆயத்தமுள்ளவராய் இருந்தார்.
And he could complete his work.
அவர் தம்முடைய பணியை செய்து முடிக்க முடிந்தது.
First he knew the scriptures.
முதலாவது வேதத்தை அறிந்திருந்தார்.
Then he was tempted in all types of areas and he overcame.
இரண்டாவது அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு
ஜெயமுற்றவராய்
இருந்தார். அவர் பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்டார்.
That is how Jesus was prepared for the ministry.
இப்படித்தான் இயேசு ஊழியத்திற்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டார்.
And the Bible says,
வேதம் சொல்கிறது,
we must look at Jesus and run the race.
நாம் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓட வேண்டும்.
He is our example.
அவரே நம்முடைய மாதிரியாக இருக்கிறார்.
Daniel was like that.
தானியேல் அப்படி இருந்தார்.
A young man.
வாலிபன்.
In the midst of a very worldly situation,
மிகவும் உலக பிரகாரமான சூழ்நிலைகளின் மத்தியிலே,
tempted in so many ways,
பல விதங்களில் அவர் சோதிக்கப்பட்டும்,
all the other young people were committing sin,
மற்ற எல்லா வாலிபர்களும் பாவம் செய்கிறார்கள்,
but Daniel,
தானியேலோ,
said, I'm not going to do it.
நான் அதை செய்ய மாட்டேன்.
I'm not going to be like the other young people in
மற்ற வாலிபர்களைப் போல நான் இருக்க மாட்டேன் என்று
சொன்னார். In my college or in my neighborhood,
என்னுடைய கல்லூரியிலோ எனக்கு பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடிய வாலிபர்களைப் போல நான் இருக்க மாட்டேன்.
Do you think that was easy?
அது எளிதா இருக்கிறதா?
You tell me, those of you who study in school and college, is it easy to be different from
கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், மற்ற பிள்ளைகளை காட்டிலும் நீங்கள் வித்தியாசமாக இருப்பது எளிதான காரியமா இல்லையா?
When they do certain wrong things, is it easy for you to stand and say, no, I don't do that?
அவர்களெல்லாம் தவறான காரியங்களை செய்யும் பொழுது நீ மட்டும் தனியாக இருந்து நான் தவறு செய்ய மாட்டேன் என்று சொல்வது ஈஸியா கஷ்டமா?
When all those worldly girls are dressing in a immodest way to say no, I dressed in a modest
உலக பெண் பிள்ளைகள் எல்லாரும் ஆபாசமாக அவர்கள் தகுதியற்ற வஸ்திரத்தை அணியும் பொழுது நீ இல்லை நான் தனியாக தகுதியான வஸ்திரத்தை அணிவேன் என்று சொல்கிறாயா?
When they are all talking about the movies and you say no, I don't watch movies.
அவர்கள் எல்லாரும் சினிமாவை கதைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் சினிமாவை பார்ப்பதில்லை என்று சொல்கிறாயா?
Where are the Daniels?
தானியல்கள் எங்கே?
That is what God is looking for.
தேவன் இவர்களை தான் தேடிக் கொண்டிருக்கிறார்.
Because that's the type of man he can use over a period of time to deliver his people out of Babylon.
பாபிலோன்ல இருந்து ஜனங்களை தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்க முடியாக இப்படிப்பட்ட வாலிபர்களை தான் தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்.
He didn't deliver them out of Babylon when he was 18.
18 வயதா இருக்கும் பொழுது பாபிலோன்ல இருந்து விடுதலையாக்கவில்லை.
That took many years.
அதற்கு அநேக ஆண்டுகள் ஆனது.
But at 18 that God was preparing Daniel.
ஆனால் 18 ஆண்டு வயதிலேயே தேவன் தானியேலுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்.
I want to tell you,
நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
young brothers and sisters,
வாலிப இளம் சகோதர சகோதரிகளே,
that God wants you to stand for him wherever you are.
நீங்கள் எங்கிருந்தாலும் தேவன் தனக்கென்று நீங்கள் நிற்கும்படியாய் விரும்புகிறார்.
Today in your college,
இன்றைக்கு உங்கள் கல்லூரியிலே,
or in your neighborhood,
அல்லது உங்களுடைய அயலகத்தார் மத்தியிலே,
in the midst of your unconverted relatives,
ரட்சிக்கப்படாத சொந்தக்காரர்கள் மத்தியிலே,
or in the midst of other worldly young people in your own church,
அல்லது உங்கள் சொந்த சபையிலே இருக்கக்கூடிய மற்ற உலக பிரகாரமான விசுவாச சகோதரிகள் மத்தியிலே,
சகோதரர் மத்தியிலே, I will not defile myself,
நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்,
I will keep myself pure,
என்னை நான் சுத்தமானாய் காத்துக்கொள்ளுவேன்.
I think that Daniel, when he was in Jerusalem,
தானியேல் எருசலேமில் இருக்கும்பொழுது,
he must have heard Jeremiah the prophet.
எரேமியா அங்க தீர்க்கதரிசியை குறித்து தானியேல் கேள்விப்பட்டிருந்திருப்பார்.
He must have spent many hours with Jeremiah.
எரேமியாவோடு கூட பல மணி நேரங்களை செலவு செய்திருந்திருப்பார்.
Jeremiah would have told Daniel.
எரேமியா தானியேலுக்கு சொல்லியிருந்திருப்பார்.
See, Daniel, I am an old man.
தானியேலே, நான் வயது சென்றவனாகி விட்டேன்.
The Babylonians will not take me to Babylon.
பாபிலோனியர்கள் என்னை பாபிலோனுக்கு கொண்டு செல்ல மாட்டார்கள்.
Because I am an old man, what will they do with me?
நான் வயது சென்றவனாகிவிட்டேன், என்னை வைத்து என்ன செய்ய போகிறார்கள்?
But you are a young, smart, good-looking man, Daniel.
ஆனால் தானியேலே, நீ ஒரு மிடுக்கான இளைஞனாய் இருக்கிறாய்.
The Babylonians will take you.
பாபிலோனியர்கள் உன்னை சிறைப்படுத்திக் கொண்டு போவார்கள்.
And when you go to Babylon, you'll be tempted with so many things there.
பாபிலோனுக்கு நீ செல்லும் பொழுது பல காரியங்களால் அங்கே சோதிக்கப்படுவாய்.
But Daniel,
ஆனால் தானியேலே,
be true to God.
தேவனுக்கென்று மெய்யாக நின்றுவிடு.
Stand for God.
தேவனுக்கென்று உத்தமத்தில் நின்றுவிடு.
Don't compromise like the other Jews will compromise.
மற்ற யூதர்கள் எப்படி ஒத்துப்போகிறார்கள் அதுபோல நீ ஒத்துப்போக வேண்டாம்.
Daniel, see my own life, Jeremiah would have said.
எரேமியா இப்படி சொல்லியிருந்திருப்பார், தானியேல் என்னுடைய வாழ்க்கையை பார்.
I've been preaching for 40 years here in Israel, nobody listens to me.
இஸ்ரவேலிலே 40 ஆண்டுகளாக பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன், யாரும் செவி கொடுக்கவில்லை.
Let me be an example for you.
உனக்கு நான் ஒரு மாதிரியா இருக்கட்டும் என்று எரேமியா
சொல்றார். Doesn't matter if nobody listens to you.
யாரும் உனக்கு செவி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை.
And Daniel,
Daniel,
there were many false prophets in Jerusalem at that time.
அந்த நாட்களிலே எருசலேமிலே अनेक கள்ளத்தரிசிகள் இருந்தார்கள்.
See, today when you hear false prophet, you think of some person preaching strange doctrine.
இன்றைக்கு கள்ள உபதேசம் என்று சொன்ன உடனே வித்தியாசமான உபதேசத்தை பிரசங்கிக்கிறவன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
Do you know that all the false prophets in the Old Testament, they believed in the Bible?
உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எல்லா கள்ள தீர்க்கதரிசிகளும் வேதத்தை நம்பினவர்கள் என்று தெரியுமா? பழைய ஏற்பாட்டில்
they were not leading people to God.
ஆனால் ஜனங்களை தேவனிடத்திலே வழிநடத்தவில்லை.
They were just allowing people to live in their sin.
தங்களுடைய பாவங்களிலே வாழும்படியாய் விட்டுவிட்டார்கள் ஜனங்களை.
One mark of a false prophet.
ஒரு கள்ள தீர்க்கதரிசனுடைய ஒரு அடையாளம்.
He may preach on any subject, but he will not preach against sin.
எந்த பாடத்தை வேண்டுமானாலும் பிரசங்கிப்பான், பாவத்துக்கு விரோதமாக பிரசங்கிக்க மாட்டான்.
They'll preach about living a comfortable life.
சொகுசான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று பிரசங்கிப்பார்கள்.
Today, I believe Christian churches are full of false prophets.
நான் நம்புகிறது என்னவென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபைகள் கள்ள தீர்க்கதரிசிகளால் நிறைந்திருக்கிறது.
Exactly like the false prophets in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே இருந்த அதே கள்ள தீர்க்கதரிசிகளைப் போலவே.
Why?
ஏன்?
Because they don't preach against sin.
பாவத்துக்கு விரோதமாக பிரசங்கிப்பதில்லை.
They don't preach holiness.
பரிசுத்தத்தை பிரசங்கிப்பதில்லை.
Jeremiah was one lone man.
எரேமியா ஒரு வயது சென்ற மனிதனாக இருந்தார்.
Daniel admired Jeremiah.
தானியேல் எரேமியாவை மெச்சிக்கொண்டார்.
I want to be like him.
நான் அவரை போல இருக்க வேண்டும் என்று
சொன்னார். That's what helped him.
அது அவருக்கு உதவி செய்தது.
He had a good example he could follow.
அவர் பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு மாதிரி இருந்தார்.
Jeremiah who had been faithful for 40 years.
எரேமியா 40 ஆண்டுகளாக உண்மையுள்ளவராய் வாழ்ந்தாரே.
When he went to Babylon.
அவரும் பாபிலோனுக்கு செல்லும் பொழுது.
He couldn't hear Jeremiah anymore.
இனிமேல் எரேமியாவுக்கு செவி கொடுக்க முடியவில்லை.
Never met him again, he could never hear him again.
அதுக்கு பிறகு எரேமியாவை பார்த்ததில்லை, பார்க்க போவதில்லை.
There were no CDs or anything he could listen to of Jeremiah's message.
எரேமியாவுடைய செய்தியை கேட்க முடியாக CDக்கள் எல்லாம் அப்பொழுது இல்லை.
He had to just remember all those things he heard from Jeremiah when he was a young man.
எரேமியாவிடத்திலிருந்து வாலிபனாய் இருந்த தான் கேட்ட காரியங்கள் எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டார்.
He determined in his heart, I will not defile myself.
என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இதயத்திலே தீர்மானம் பண்ணிக் கொண்டார்.
There were many other young men in Babylon who also had heard Jeremiah.
எரேமியாவுக்கு செவி கொடுத்த இன்னும் अनेक வாலிபர்கள் அப்பொழுது பாபிலோனில் இருக்கிறார்கள்.
They did not care for that.
அவர்கள் அதற்கு அக்கறைப்படவில்லை.
In the same way,
இதே விதமாக,
you young people,
வாலிபர்களாக நீங்கள்,
have heard some of the finest preaching from your childhood.
நீங்கள் சிறு பிராயம் முதல் மிகவும் நேர்த்தியான தேவ செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள்.
I want to say God is depending on you now.
இப்பொழுது தேவன் உங்களை சார்ந்து இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
True to God in a day of compromise.
ஒத்து போகிற நாட்களிலே தேவனுக்கென்று உண்மையா நிற்க முடியாத தேவன் உங்களை தேடுகிறார்.
But it will take time for him to prepare you.
ஆனால் உங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு அவருக்கு காலம் எடுக்கும்.
You must be ready for God to prepare you.
தேவன் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியாக நீங்கள் ஆயத்தமாயிருங்கள்.
I want to be ready.
ஆண்டவரே நான் ஆயத்தமானவனாய் இருக்க விரும்புகிறேன்.
Prepared by you.
ஆண்டவரே உம்மாலே நான் ஆயத்தமானப்பட வேண்டும்.
Just one little decision.
ஒரு சிறு தீர்மானம்.
Lord, give me the power of your Holy Spirit.
ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை தா.
I will not defile my heart in any way.
ஆண்டவரே எந்த விதத்திலும் நான் என்னுடைய இதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன்.
Fight the battle when you're tempted in your eyes.
உம்முடைய கண்களிலே நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது போராடுங்கள்.
Fight the battle when you're tempted in your mind.
உம்முடைய மனதிலே சோதிக்கப்படும் பொழுது விட்டுவிடாதீர்கள், போராடுங்கள்.
Fight the battle when you're tempted to use your tongue in a bad way.
நாவை நீங்கள் தேவ பக்தியற்ற விஷயத்திலே பயன்படுத்த
ஒரு
சில ஆண்டுகளிலே தேவனுக்கு ஊழியக்காரா இருக்கும்படி தேவன் ஏற்கனவே உங்களை ஆயத்தப்படுத்தி இருந்திருப்பார்.
Just like Peter had to be prepared to go and preach to Cornelius.
கொர்நேலியுவுக்கு பிரசங்கிக்கும்படியாக பேதுரு ஆயத்தப்படுத்தப்பட்டது போல
God wants to prepare you, my brothers and sisters.
இந்த அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க விரும்புகிறார்.
So look at these examples in the Bible.
வேதத்திலே காணப்படுகிற இந்த மாதிரிகளை பாருங்கள்.
Lord, I want to be true to you also.
ஆண்டவரே, நான் உமக்கென்று உண்மையாய் இருக்க விரும்புகிறேன்.
Let's bow before God in prayer.
தேவனுக்கு முன்பாக நாம் தலைகளை வணங்குவோம்.
Will you respond to the personal call God is speaking to your heart this morning?
இந்த காலை வேளையிலே தேவன் தனிப்பட்ட விதத்திலே உன்னுடைய இதயத்திலே பேசிக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கு நீ பதில் சொல்லுவாயா?
Say yes Lord, I'm ready.
ஆமாண்டவரே, நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுவாயா?
I don't know what plan you have for me 10 years from now.
ஆண்டவரே, இப்பொழுது 10 ஆண்டுகளிலே கர்த்தாவே நான் ஆயத்தமாகி விடுவேன்.
What is your plan? I don't know.
ஆண்டவரே, உம்முடைய திட்டம் என்ன என்று எனக்கு தெரியாது.
But I want to be available to you.
ஆனால் உமக்கென்று நான் ஆயத்தம் உள்ளவனாய்
எப்பொழுதெல்லாம்
ஆண்டவரே நீர் என் மூலமாக அதை செய்ய
வேண்டும், அதை
செய்வதற்கு நான் 100% தயாராக இருக்கிறேன்.
Do your will.
ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தை என்
வாழ்க்கையில் செய்யும். Forgive me for not taking my life seriously till now.
ஆண்டவரே, இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நான் சீரியஸா எடுத்துக்கொள்ளவில்லை, என்னை மன்னியும்.
Taking it seriously from now.
இப்பொழுது இந்த ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் சீரியஸா எடுத்துக்கொள்கிறேன்.
Thank you for hearing me.
ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடுத்தபடினால் உமக்கு நன்றி.
Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.